بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا.
نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய நர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹுடைய பேரொருளின் காரணத்தால் நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் கேட்கக்கூடிய செய்திகளை நமது வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். எனது தலைப்புக்கு நான் செல்வதற்கு முன்னால் சகோதரிகளுக்கு குறிப்பாக ஒரு அறிவித்தல். இந்த உரையிலிருந்து இரண்டு கேள்விகள் இறுதியில் கேட்கப்படும், இந்த சகோதரிகளுக்கு மாத்திரம். அந்த கேள்விகளுக்கு சரியாக பதில் அளிக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக பரிசில் இங்கிருந்து வழங்கப்படும் என்பதையும் முதலில் அறிவித்துக் கொள்கிறோம். நோக்கம் பரிசிலை பெறுவதல்ல, அல்லாஹுடைய அருளை பெறுவதுதான். என்றாலும் இந்த உரையை நன்றாக செய்யமடுக்க வேண்டும், சொல்லப்படுகின்ற செய்திகளை அமைதியாக கேட்டு அவைகளை நினைவிலே நிறுத்தி செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாகும். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் சஃபர் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சஃபர் மாதத்தை பற்றிய தவறான சிந்தனை போக்குகள், நம்பிக்கைகள் நமது சமூகத்தில் பரவலாக காணப்படுகின்ற காரணத்தால் நாம் இந்த சஃபர் மாதத்தை பற்றிய ஒரு தெளிவை உங்களுக்கு தரலாம் என்று நினைத்து இந்த தலைப்பை தெரிவு செய்தோம். அருமையானவர்களே, உண்மையிலேயே இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பொறுத்தவரையில் இது ஒரு அறிவுபூர்வமான மார்க்கமாகும். அனைவரையும் சிந்திக்க தூண்டுகின்ற, அறிவுபூர்வமாக சிந்திக்குமாறு அழைப்பு விடுக்கின்ற ஒரு மார்க்கமாகும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் நாம். அல் குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தால், அல் குர்ஆன் ஒரு முஸ்லிம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. அல் குர்ஆன் எதிர்பார்க்கின்ற ஒரு முஸ்லீமாக, ஒரு மூமினாக நான் இருக்கின்றேன். அல் குர்ஆன் எதிர்பார்க்கின்ற ஒரு மூமினான ஆணாக, பெண்ணாக நாம் இருக்கின்றோமா? என் அருமையானவர்களே, அல் குர்ஆனை நாம் புரட்டி பார்ப்போம் என்றால் அது நம்மை எதன்பால் அழைக்கிறது என்று சொன்னால் அறிவுபூர்வமாக சிந்திப்பதன்பால், அறிவு ரீதியாக நம்மை சிந்திப்பதற்கு அழைக்கின்றது. அல் குர்ஆனை பாருங்கள், அந்த அல் குர்ஆன் கேட்கிறது அஃபலா யதத்தபரூன அல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் அல் குர்ஆனை ஆய்வு செய்ய மாட்டார்களா, அவர்கள் அல் குர்ஆனை சிந்தனை செய்ய மாட்டார்களா, அவர்களது உள்ளங்களுக்கு என்ன பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல் குர்ஆனை சிந்திக்குமாறும் அதனை விளங்குமாறும் அந்த ரப்புல் ஆலமீன் அழைப்பு விடுக்கின்றான். அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்லாஹு இலைக் லியத்தப்பரு ஆயாதி. அல்லாஹு தஆலா கூறுகிறான், நாம் உமக்கு ஒரு வேதத்தை இறக்கி அருளிருக்கிறோம், அந்த வேதம் எதற்காக இறக்கி அருளப்பட்டது என்றால் அதனுடைய வசனங்களை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, மக்கள் அதன் வசனங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக. எனவே என் அருமையானவர்களே, நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம் அல்லாஹு தஆலா பல இடங்களில் பயன்படுத்துகின்ற, திரும்ப திரும்ப பயன்படுத்துகின்ற சில வார்த்தைகள் இருக்கின்றன. உதாரணமாக உங்களுக்கு பார்க்கலாம், உலுல் அல்பாப், அறிவுடைய மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த உலுல் அல்பாப் என்ற வார்த்தையை சுமார் 16 இடங்களில் திரும்ப திரும்ப கூறுகிறார். அறிவுபூர்வமான சிந்திக்கக்கூடிய மக்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே கூறுகிறான். இவர்களுக்கு தான் படிப்பினை இருப்பதாக இப்படி உலுல் அல்பாப் என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். அதே போன்று நாம் நீங்கள் பார்க்கலாம், தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, நீங்கள் விளங்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா ஒரு 24 தடவைகள் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை கொண்டு வருகிறான். அதே போன்று துபுசிரூன், இதுவும் பார்ப்பது சிந்தனை அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, சிந்திக்க மாட்டீர்களா, பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இது 9 தடவைகள் இப்படியான ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறான். அலம் தர, இதை உங்களுக்கு ஒரு 31 தடவை அலம் தர, பார்க்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகிறான். என் அருமையானவர்களே, இப்படி அல் குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தால், அல் குர்ஆன் விரும்பக்கூடிய ஒரு முஸ்லிம், அல் குர்ஆன் விரும்பக்கூடிய மூமின் யார் என்றால் சிந்திக்கக்கூடியவனாக, அறிவுபூர்வமாக விளங்கக்கூடியவனை, ஒரு மூமினை, ஒரு முஸ்லிமை தான் அல் குர்ஆன் விரும்புகிறது. எனவே இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்கும் மௌட்டிகத்துக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நாம் குர்ஆனை படித்து பார்க்கின்ற பொழுது விளங்கலாம். நீங்கள் சில வசனங்களை உங்களுக்கு சிந்திப்பதற்காக நினைவுபடுத்துகிறேன். சூரத்துல் லுக்மானை நீங்கள் பார்த்தால் அதில் 29 வசனமாக அலம் தர, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, பார்க்க மாட்டீர்களா, அன்னல்லாஹ யூலிஜுல் லைல ஃபின்னஹார், அவன் அந்த பகலிலே இரவை புகுத்துகிறான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். வயூலிஜுல் நஹார ஃபில் லைல், இரவிலே பகலை புகுத்துகிறான், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா. இப்படி இந்த உலகத்தினுடைய படைப்புகளை, இந்த உலகத்தினுடைய சுழற்சிகளை எல்லாம் சிந்திக்குமாறு அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான். இப்படி நீங்கள் குர்ஆனை புரட்டி பார்த்தால் பல இடங்களில் மனிதனை சிந்திக்குமாறும் மனிதனை ஆய்வு செய்யுமாறும் அல் குர்ஆன் தூண்டுவதை பார்க்கிறோம். அதே போன்று இறுதி தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சந்தித்தார்கள் என்று சொன்னால், அறியாமையிலே இருந்த ஒரு சமூகம், அந்த சமூகத்திலே மௌட்டிகம் என்பது பரவி காணப்பட்டது, பரவி இருந்தது. அறியாமை என்பது அந்த சமூகத்திலே தலைவிதி தாடியது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு அவர் இறை தூதராக அனுப்பப்படுகிறார்கள். அந்த சமூகத்தை எதிலிருந்து மீட்டெடுக்கின்றார்கள், அந்த அனைத்து அறியாமை பழக்க வழக்கங்களிலிருந்து அந்த சமூகத்தை மீட்டெடுக்கின்றார்கள். என்னென்ன மௌட்டிகங்கள், அறியாமை பழக்க வழக்கங்கள் அந்த சமூகத்தில் காணப்பட்டனவோ அந்த அனைத்திலிருந்தும் அந்த சமூகத்தை மீட்டெடுத்தார்கள். ஒரு அறிவுபூர்வமான ஒரு சமூகமாக, ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாக அந்த சமூகத்தை மாற்றுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் பொழுது என்ன கூறுகிறார்கள்? இறுதி ஹஜ்ஜின் பொழுது அவர்கள் தங்கள் வாழ்நாளிலே ஒரே ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். அந்த ஹஜ்ஜின் பொழுது அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹத்த கதமைய மௌதூ. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அறிந்து கொள்ளுங்கள், அறியாமை கால அனைத்து செயல்களும் அறியாமை கால அனைத்து பழக்க வழக்கங்களையும் எனது பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்று கூறுகிறார்கள். அறியாமை கால அனைத்து பழக்க வழக்கங்களையும் எனது பாதத்துக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்படி என்றால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் என்ன? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள்? அனைத்து அறியாமைகளும் அந்த தூதரின் பாதங்களின் கீழ் போட்டு மிதிக்கப்பட்டு ஒரு அறிவுபூர்வமான, ஒரு சிந்திக்கக்கூடிய அல் குர்ஆன் சுன்னாவை கொண்ட ஒரு மார்க்கம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிலை என்ன தெரியுமா? இந்த நமது சமூகம் அல் குர்ஆனை விட்டும் சுன்னாவை விட்டும் அவர்கள் தூரமாக சென்றதன் காரணத்தால், சிறிது சிறிதாக தூரமாகியதன் காரணத்தால் மறுபடியும் அறியாமையும் ஜாகிலியத்தும் சமூகத்தில் வந்து நுழைந்ததை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமையின் அனைத்து வாயில்களையும் அடைக்கின்றார்கள். அறியாமையினுடைய அனைத்து வாயில்களையும் அடைத்தார்கள். அதிலே மிக எச்சரிக்கையாக இருந்தார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பின் மகன் இப்ராஹிம் மரணிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை நமக்கு புகாரியிலே பார்க்கலாம். அந்த இப்ராஹிம் மரணித்த நாள் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இன் கசபதி ஷம்ஸ், சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. என் அருமையான சகோதரர்களே, சூரிய கிரகணம் என்பது சாதாரணமாக ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. மழை பொழிவது போன்று சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. அது ஒரு அபூர்வமான, ஆச்சரியமான நிகழ்வு. நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் வேண்டுமானால் அதனுடைய விகிதம் அதிகரித்து இருக்கலாம். மறுமை நெருங்க நெருங்க இப்படியான நிகழ்வுகள் அதிகரிக்கும். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இப்படியான ஒரு நிகழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே, அன்னாரது அருமை மகனார் இப்ராஹிம் மரணித்த அந்த நாளிலே இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கின்றது. அப்பொழுது என்ன மக்கள் பேசிக் கொள்கிறார்கள்? சஹாபாக்கள் நபித்தோழர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? இன் கசபத் லி மௌத் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மரணத்துக்காகத்தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. வானம் கூட கவலை தெரிவிக்கிறது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு தான் இந்த இப்ராஹிமுடைய மரணம். அவர் அருமை மகனாருடைய மரணம் என்பது நபி அவர்களை மிகவும் கவலையில் ஆழ்த்திய ஒரு நிகழ்வாகும். ஹதீஸ்களை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பச்சிளம் குழந்தையை கையிலே எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அது துடிக்கின்றது, அது மரண தருவாயிலே துடித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படுத்துகின்றது. நபி அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வழிகின்றது. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு போகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரை நீங்களா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வல் ஐனு தத்மஉ வல் கல்பு யஹ்சுனு, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, உள்ளம் கவலைப்படுகின்றது. இப்ராஹிமே, உனது பிரிவின் காரணத்தால் நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமற்ற பொருத்தமற்ற வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டோம் என்றும் கூறுகிறார்கள். இப்படி அந்த தூதரை மிகவும் கவலையில் ஆழ்த்திய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆண் குழந்தைகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியங்கள் அனைத்தும் சிறுபிராயத்திலே மறுபடியும் அந்த ரப்புல் ஆலமீன் கைப்பற்றிக் கொள்கிறார். எந்த பாக்கியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டனவோ அந்த பாக்கியங்களை அந்த ரப்புல் ஆலமீன் மறுபடியும் மீட்டு எடுத்து விடுகிறார். இதனால் அவர்கள் அபுத்தர் என்று இழிந்துரைக்கப்படுகிறார்கள். எதிரிகளால் அந்த அறியாமை கால சமூகம், இறை நிராகரிப்பாளர்கள் அவரை ஒரு அபுத்தர், ஆண் சந்ததி அற்றவர் என்று இழிந்துரைக்கப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் அந்த சமூகத்தில் ஒரு சோதனை பிரச்சினையை சந்திக்கின்றார்கள். அதில் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, இப்படி ஒரு மிகப்பெரிய நிகழ்வுக்கு முன்னால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், இது இப்ராஹிமுடைய
இந்த மரணத்தின் காரணத்தால் தான் இப்படியான ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது, வானம் கூட கவலை தெரிவிக்கிறது என்று மக்கள் பேசுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எப்படியான ஒரு அழைப்பாளராக இருந்தாலும், சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தாலும், இவரது நிலை என்ன? எப்படியான ஒரு நிலையில இருக்கிறார்? உடைந்து போய் இருக்கிறார், மிகப்பெரிய கவலையில இருக்கிறார். அக்கம் பக்கத்திலே பேசக்கூடிய செய்திகள் காதுக்கு விழுமா? எதுவும் விழமாட்டார். நாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம், ஒரு மரணம் நமது வீட்டில் நமது குடும்பத்தில் நடந்துவிட்டால் அந்த அதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதுவுமே விளங்காது. முன்னால் போவது யார், பக்கத்திலே போவது யார், எதை பேசிக் கொள்கிறார்கள், எதையுமே கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏன்? அது ஒரு மிகப்பெரிய கவலையாக அவருக்கு இருக்கின்ற காரணத்தால். இப்படி இந்த நிகழ்வு அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படுத்துகின்ற நிகழ்வாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் அனைத்தும் அந்த தூதரின் செவிகளில் விழுகின்றன. என்ன வார்த்தைகளை பேசுகின்றார்களோ அந்த வார்த்தைகள் அந்த தூதருடைய செவிகளில் விழ ஆரம்பித்தவுடன் அவர்கள் கவலையை மறக்கிறார்கள். அவர்கள் கவலையிலே இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய சோகம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள். மறந்துவிட்டு மக்களை நோக்கி பேச ஆரம்பிக்கிறார்கள். மக்களை நோக்கி பேசுகிறார்கள், மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஷம்ஸ் அவல் கமர் ஆயத்தானி மின் ஆயாதில்லா, நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்றும் உள்ள இரண்டு அத்தாட்சிகள் என்று கூறுகிறார்கள். யாருடைய மௌத்துக்காகவோ மரணத்துக்காகவோ யாருடைய பிறப்புக்காகவோ சூரிய கிரகணம் ஏற்படுவதில்லை. அதை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள், அது நீங்கும் வரை நீங்கள் அல்லாஹுவை தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இப்படி மிகப்பெரிய ஒரு அறிவு ரீதியான ஒரு புரட்சியை ஒரு உரையை அங்கு நிகழ்த்துகிறார்கள் என்று சொன்னால், தனது சமுதாயம் தனது சமூகம் எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள். அறிவுபூர்வமான ஒரு சமூகமாக, அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாக. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய சக்தி என்ற கோணத்திலே சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் அவர்கள் தனது சமுதாயம் இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் கவலையிலே இருக்கிறார்கள், ஆழ்ந்த சோகத்திலே இருக்கிறார்கள், உடைந்து போய் இருக்கிறார்கள். இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அதை கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, எனது கவலைதான் பெரிதென்று இருந்தார்களா? உடனே மக்களை நோக்கி பேசுகிறார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள் என்றால் அவர்கள் எதை விரும்பினார்கள்? எனது சமுதாயம் ஒரு மௌட்டிக சமூகமாக, மூட நம்பிக்கைகளை கொண்ட சமூகமாக எனது சமூகம் இருக்கக்கூடாது என்று உடனே அவர்கள் அங்கு விழித்தெழுகிறார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை விரும்பி இருக்கிறார்கள், எனது உம்மத் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக கூறுகிறது. என் அருமையானவர்களே, சூரிய கிரகணம் என்பது சாதாரண நிகழ்வு அல்ல, அபூர்வமான நிகழ்வு. ஆனாலும் அந்த நிகழ்வை தனது பெருமைக்கு சொந்தமாக்கிக் கொண்டார்களா? அவர்கள் அந்த பெருமையை தேடிச் செல்லவில்லை. மக்கள் அந்த பெருமையை கொடுக்க தயார், மக்கள் அந்த புகழை கொடுக்க தயார், மக்கள் கொடுக்கின்றார்கள். ஆஹா, இப்படி எல்லாம் மக்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பூரித்து போனார்களா? அவர்கள் தனக்குள் பெருமை அடைந்தார்களா? இல்லை, உடனடியாக அங்கு திறக்கப்படுகின்ற அந்த வாயிலை அடைக்கின்றார்கள். இன்று நாம் பார்க்கிறோம் அரசியல் தலைவர்கள், அதே போன்று மத தலைவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், சம்பந்தம் இல்லாத விடயங்களை எல்லாம் தங்களோடு தொடர்புபடுத்தி பெருமை சேர்ப்பதற்கு முயல்வார்கள். ஒரு ஊருக்கு வருவார்கள், அந்த ஊரிலே மழை பெய்கிறது என்றால் பார்த்தீர்களா, இன்று நமது தலைவர் வந்தால் மழை பெய்கிறது என்று கூறுகிறார்கள். தொடர்பு இல்லாதவற்றை எல்லாம் தங்களோடு தொடர்புபடுத்தி பெருமை சேர்க்கக்கூடிய தலைவர்களை நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த தலைவரோடு ஒரு செய்தியை, அந்த தலைவருக்கு ஒரு புகழை கொடுப்பதற்கு சமூகம் நினைக்கிறது. இல்லை, இது அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றும் உள்ள ஒரு செயல். யாருடைய மரணத்துக்கோ யாருடைய பிறப்புக்கோ இது நிகழ்வு இல்லை என்று அவர்கள் கூறி அங்கே ஒரு மிகப்பெரிய மௌட்டிக வாயிலை அடைக்கின்றார்கள் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் நாம்? எப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர்? அந்த தலைவர் எப்படிப்பட்டவர்? தனது சமூகத்தை கடுகளவும் ஏமாற்ற விரும்பாத ஒரு தலைவர். தனது சமூகம் கடுகளவும் ஏமாற்றப்படக்கூடாது. மதத்தின் பெயரால், அரசியலின் பெயரால், எந்த ஒரு பெயராலும் எனது சமூகம் ஏமாற்றப்படக்கூடாது என்றுதான் அந்த தலைவர் விரும்பினார். இன்று நீங்கள் பார்த்தால் சமூகம் ஏமாற்றப்படுகின்றது, பல சமுதாயங்கள் ஏமாற்றப்படுகின்றன மதங்களின் பெயரால், கடவுளின் பெயரால், எத்தனை அற்புதங்கள் என்ற பெயரால், மந்திரம் என்ற பெயரால், பல பெயர்களால் சமூகங்கள் ஏமாற்றப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த தலைவர் தனது சமூகம் கடுகளவும் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காக எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். கடவுளின் பெயராலோ, மதத்தின் பெயராலோ, தனது புகழை முன்னிறுத்தியோ அந்த தலைவர் சமூகம் ஏமாற்றப்படுவதை விரும்பவில்லை. அருமையான சகோதரர்களே, மற்றொரு ஹதீஸை கவனியுங்கள். இதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. புகாரி போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுமிகள் எல்லாம் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவைக்கு செல்கிறார்கள். இங்கு பதருடைய களத்திலே கலந்து கொள்ளுடைய அந்த புகழை எல்லாம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அவைக்கு செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய சிறுமிகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கின்றது, பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றன. இந்த தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எம்மிடம் இதோ ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளை நடப்பதை அறிவார் என்று அந்த சிறுமிகள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கின்றன. என் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் உள்ளூரை பூரித்து போனார்களா? ஆஹா, இவ்வளவு பெருமை, எனக்கு எப்படியெல்லாம் புகழை சேர்க்கிறார்கள் என்று நபி அவர்கள் அமைதியாக இருந்தார்களா? நபி அவர்கள் உடனே லா தகூலி ஹாகதா, அவ்வாறு கூற வேண்டாம், அவ்வாறு சொல்லாதீர்கள், அவ்வாறு படிக்காதீர்கள் என்று உடனே தடுத்து நிறுத்துகிறார்கள். நாளை நடப்பதை நான் அறிய மாட்டேன், நாளை நடப்பது எனக்கு தெரியாது, அந்த அறிவு அந்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் தான் இருக்கிறது என்ற அந்த அடிப்படையிலே வைத்து உடனே அதை நிறுத்துகிறார்கள். இன்று நாம் பார்க்கிறோம் அருமையான சகோதரர்களே, மதத்தின் பெயரால் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பெற்ற இந்த மார்க்கத்தில் கூட நாம் பார்க்கிறோம், அவுளியாக்கள் என்ற பெயரால், நாராக்கள் என்ற பெயரால், பெரியார் என்ற பெயரால், இந்த பெரியார் அதை அனைத்தையும் அறியக்கூடியவர், யாவற்றையும் அறியக்கூடியவர், அனைத்து வித அறிவுகளும் இவருக்கு இருக்கின்றன. இப்படியெல்லாம் பல பெரியார்கள் அவுளியாக்களுடைய பெயரால் புகழ்கள் சேர்க்கப்படுவதை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சமூகம் ஏமாற்றப்படுவதை, ஏமாறுவதை விரும்பாத ஒரு தலைவர். அப்படியான ஒரு அதிகாரம் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தால் அது இந்த தூதருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நாளை நடப்பதை அறிகின்ற ஒரு ஆற்றல், ஒரு சக்தி கொடுக்கப்படுவதாக இருந்தால் அதற்கு மிக மிக தகுதியானவர் இந்த தலைவர் தான். இவருக்கு அது கொடுக்கப்படவில்லை என்று இவர் தனது நாவினாலே கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இது எப்படி நாவூர் பாஷாவுக்கு கிடைக்கும், எப்படி முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி கிடைக்கும், எப்படி வேறு வேறு அவுளியாக்கள் கிடைக்கும், இது இஸ்லாம் அல்ல. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சமூகம் ஏமாற்றப்படக்கூடாது என்பதில் மிக மிக உறுதியாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்திருக்கிறார் என்பதற்கு ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றன. இதற்கு ஒரு சில உதாரணங்களை தான் உங்களுக்கு தொட்டு காட்டிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை, ஒரு சில நிகழ்வுகளை தான் உங்களுக்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்துக்கு மாலி பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் பல நாடுகளையும் சுற்றி பார்த்து விட்டு வருகிறேன், பல நாடுகளுக்கு தூதராக சென்று விட்டு வருகிறேன், அங்கெல்லாம் அந்த நாட்டினுடைய மக்கள் அந்த நாட்டு தலைவருக்கு தலைவன் என்பதை பார்த்தேன், அந்த தலைவருக்கு முன்னால் சிரம் பணிவதை பார்த்தேன். இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்த பொழுது எனது உள்ளத்திலே தோன்றிய ஒரு எண்ணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் உண்மையிலே மனிதர்கள் தலை வணங்குவதற்கு ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அதற்கு மிக மிக தகுதியானவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், நீங்கள் தான் என்று அதற்கு அனுமதி கேட்கிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இன்றைய தலைவர்களை எப்படி பார்க்கிறோம், தான் வரும் பொழுது எழுந்து மரியாதை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய தலைவர்களை பார்க்கிறோம். அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய நிலை என்ன, அனைவரும் தான் வரும் பொழுது எழுந்திருக்க வேண்டும், தனக்கு விசேஷ ஒரு மரியாதை செய்ய வேண்டும், தனது காலில் விழுந்து வணங்க வேண்டும், தனக்கு ஒரு விசேஷ அபாரமான சக்தி இருக்கிறது என்று மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்கு எத்தனை ஏமாற்று வித்தைகளை எல்லாம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைவருக்கு முன்னால் அவரது தோழர் வந்து கூறுகிறார், இதற்கு அனுமதித்தார்களா, இதற்கு கடுமையாக அங்கு தடை போடுகிறார்கள். அந்த ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான், அவனுக்கு முன்னால் மாத்திரம்தான் தலை குனிய வேண்டும், நமது சிரம் தாழ்த்தப்பட வேண்டும் என்பதை உறுதியாக ஆணித்தரமாக அங்கு கூறுகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த மக்கள் அவருக்கு புகழை அந்தஸ்தை கொடுக்க தயார். ஆனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதெல்லாம் லா தத்ருன்னி கமா அத்ரத்தின் நசாரா, ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்துவர்கள் புகழ்ந்தது போன்று, அதில் வரம்பு மீறியது போன்று நீங்கள் வரம்பு மீறக்கூடாது. ஃபகூலு, நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும். அடியார் முதலாவது என்ன? அல்லாஹ்வுடைய அடிமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது நீங்கள் என்னை புகழ வேண்டுமா சொல்லுங்கள், அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை, அதுதான் முதலாவது. அதற்கு அடுத்ததாக ரசூலு, அவனது தூதர். அருமை சகோதரர்கள், சிந்தித்து பாருங்கள், எப்படி அந்த தூதர் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள், எப்படி தனது சமுதாயம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பெற்ற சமூகமா இப்படி மௌட்டிகத்திலும் அறியாமையிலும் போய் கொண்டிருக்கிறது என்ற ஆச்சரியமே அந்த தூதருடைய வாழ்க்கையை படிக்கவில்லை. அந்த தூதருடைய வாழ்க்கை சரியாக இந்த சமூகம் அதை உணர்ந்து கொள்ளவில்லை, அதை படிக்க தவறிவிட்டது. ஏதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால், அவர் மக்காவிலே பிறந்தார், மதீனாவிலே மரணித்தார், தந்தை பேர் அப்துல்லா, தாய் பேர் ஆமினா, இவ்வளவுதான் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதிகமானவர்கள். இதைவிட அந்த தூதருடைய வாழ்க்கை எத்தனை பேர்களால் படிக்கப்பட்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அந்த வாழ்க்கையை நாம் படிப்போம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு சரியான ஒரு வழியை காட்டக்கூடியதாகவும், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுவது போன்று, லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, ஏன் இந்த இஸ்லாமிய உம்மத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் அதிகமாக மூட நம்பிக்கைகளும் அறியாமை பழக்க வழக்கங்களும் ஏன் நுழைய ஆரம்பித்தன என்று சொன்னால், குர்ஆனுடைய விளக்கமும் ஹதீஸுடைய விளக்கம் இந்த இரண்டும் குறைய ஆரம்பித்த காரணம், அதே போன்று இதை விட்டு இந்த சமூகம் சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிய காரணத்தால் தான் இந்த மூட நம்பிக்கைகள் அனைத்தும், மௌட்டியங்கள் அனைத்தும் நுழைய ஆரம்பிக்கின்றன. நாம் எப்பொழுது குர்ஆனின் பக்கம் நெருங்குவோமோ, குர்ஆனை விளங்க ஆரம்பிப்போமோ, நாம் ஹதீஸை படிக்க ஆரம்பிப்போமோ, அப்பொழுது நம்மை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஏன்? அந்த ரெண்டும் தெளிவாக நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிரூ வலா தத்தபியு ஸுபுல், இதுதான் எனது நேரான வழி, இதை நீங்கள் பின்பற்றுங்கள், பல வழிகளை பின்பற்றாதீர்கள், ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அது நேர் வழியை விட்டு உங்களை வெகு தூரத்திலே கொண்டு போகும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையிலே, தனது வாழ்நாளிலே, தனது சமூகத்துக்குள் மௌட்டிகங்கள், மடமைகள், அறியாமை என்பது நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக மிக மிக எச்சரிக்கையாக இருந்தது மாத்திரமல்ல, அந்த அனைத்து வாயில்களையும் அடைக்கின்றார்கள். அந்த அனைத்து வாயில்களும் அவரால் அடைக்கப்படுகிறது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 5 நாட்கள் இருக்கும் பொழுது என்ன உபதேசம் செய்தார்கள்? தன சமூகத்துக்கு எதை உபதேசம் செய்தார்கள்? யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கினார்கள், எனது கபரை நீங்கள் அப்படி ஆக்கிவிடக் கூடாது, அதை வணங்கப்படுகின்ற இடமாகவோ, அது விழாக்கள் கொண்டாடப்படுகின்ற இடமாகவோ அதை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், எதை விரும்பினார்கள்? மௌட்டிகம், அறியாமை நுழைந்துவிடக் கூடாது, இந்த சிறுக்கன்று அறியாமை நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக மிக மிக எச்சரிக்கையாக இருந்தார்கள். தனது மரண வேலையை கூட சமூகத்துக்கு இதை எச்சரித்தார்கள் என்று சொன்னால், அறிவுபூர்வமாக அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடியவனாக இதை தாழ்த்த, ஃபஸ்தஐன் பில்லா, நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு, இதை தாழ்த்த ஃபஸ்அலில்லா, நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள் என்று மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டுகிறார்கள். புகட்டிவிட்டு தனக்கு புகழ் வருவதையோ, தனக்கு புகழ் சேர்ப்பதையோ, மக்கள் தானாக வந்து புகழை கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் அதை எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. அவர்கள் அனைத்து மௌட்டிக அறியாமை வாயில்கள் அனைத்தையும் அடைக்கின்றார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம், அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு சொந்தக்காரர்கள் நாம். நமது மார்க்கத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? நம்மிடம் இருக்கக்கூடியது பாதுகாக்கப்பட்ட வேதம். அது பாதுகாக்கப்பட்ட வேதம், யாருக்குமே இல்லாத சிறப்பது. நமக்கு இருக்கக்கூடிய தலைவர் யார் தெரியுமா? அவர் நம்பகத்தன்மையில் முழுமையான ஒரு தலைவர். அவரது நம்பகத்தன்மையை நீங்கள் உரசி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவருக்கு நிகராக யாரையும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அப்படி ஒரு நம்பகத்தன்மையுடைய ஒரு நம்பிக்கையான முன்மாதிரி மிக்க தலைவர். அந்த தலைவர் எப்படி சொன்னார்கள், அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜின் பொழுது சொன்னார்கள், என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள் என்று சொன்ன தலைவர். ஒரு சிறப்பான முன்மாதிரி மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்களுக்குத்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள் என்று சொல்லி ஒரு தலைவருக்கு சொல்வதற்கு திறன் இருக்கிறது என்றால், ஒரு தலைவருக்கு சொல்வதற்கு சக்தி இருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒருவருக்கு மாத்திரம் தான் அதை சொல்ல முடியும். லஞ்சம், ஊழல், ஏமாற்றம் இதெல்லாம் ஒரு தலைவனுடைய வாழ்க்கையிலே தலைவிரித்து ஆடுகிறது என்றால் இவனுக்கு சொல்ல முடியுமா? என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் பிறருக்கு சொல்ல முடியும் என்று சொல்லலாமா? அவனுக்கு சக்தி இருக்கிறதா? இந்த தலைவர் கூறுகிறார், என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் பிறருக்கு எத்தி வையுங்கள் என்று கூறிய தலைவர். அவர் எப்படிப்பட்ட தலைவராக இருப்பார்? அனைவராலும் பின்பற்றப்படுவதற்கு தகுதியான ஒரு தலைவர், நம்பகமான ஒரு தலைவர், தனது சமூகத்தை கடுகளவும் ஏமாற்றாத ஒரு தலைவர். தன்னை தனது சமூகத்துக்கு அடையாளப்படுத்தியதெல்லாம் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நாங்கள், உங்களை போன்ற ஒரு மனிதன் என்றுதான் தன்னை அடையாளப்படுத்தினார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு மார்க்கத்தின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் மௌட்டிகங்கள், மூட நம்பிக்கைகள் வரும் என்று சொன்னால் அது அந்த தூதருடைய பணிக்கு நாம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய அநியாயம். இழுக்கு ஏன் தெரியுமா? அவர் அறிவுபூர்வமாக ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலை விட்டு சென்றார். எப்படிப்பட்டது? தரத்துக்கும் மஹஜத்துல் பைதா, உங்களை நான் ஒரு வெள்ளை வெளிர் என்ற ஒரு வெண்மையான ஒரு மார்க்கத்தில் தான் விட்டு செல்கிறேன். அதனுடைய இரவு எப்படி தெரியுமா? லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்ற மார்க்கம். சுபஹானல்லாஹ், அந்த தூதர் நம்மை விட்டு செல்லக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கிறதே, அதனுடைய இரவும் பகல் தான். அப்படிப்பட்ட ஒரு தெல்ல தெளிவான வெள்ளை வெளியர் என்ற ஒரு பளிச்சென்று தெரிகின்ற ஒரு மார்க்கத்தில் தான் விட்டு செல்கிறார். லா யஸீஹு அன்ஹா இல்லா ஹாலி, ஒரு துர்ப்பாக்கியவானை தவிர இதில் வழிகட்டு செல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கியவான் தான் இதில் வழிகட்டு போவான். ஏன்? அவ்வளவு தெளிவான மார்க்கம். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த தூதர் அவ்வளவு தெளிவான ஒரு திறந்த புத்தகமாக அவர் வாழ்ந்து காட்டினார், மக்களுக்கு அனைத்தையும் முன்வைத்தார். நறுமையான சகோதரர்களே, அந்த தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம், நாம் பெருமைப்பட வேண்டும். ஏன்? இப்படியான ஒரு தலைவருக்கு சொந்தக்காரர்கள் உலக வரலாற்றில் யாருமே இல்லை. உங்களுக்கு தெரியும், உலக வரலாற்றில் மிகப்பெரிய சாதனைகளை, புரட்சிகளை படைத்த 100 பேருடைய ஒரு வரலாற்றை மைக்கேல் எச்சார்ட் எழுதுகிறார். அதிலே முதலாவது இடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஏன்? அவரது புரட்சி மிக தெளிவானதாகும். அவர் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்பது மறுமை வரை உயிர் வாழக்கூடியதாகும், அதை யாராலும் அழிக்க முடியாது. என் அருமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம், ஒரு பழமொழி கூட சொல்வார்கள், அதாவது நெய்யை கையில வைத்துக் கொண்டு வெண்ணெய் அலைவதாக சொல்வார். அது போன்று நமது இரண்டு தெளிவான வழிகள், குர்ஆனும் ஹதீஸும் இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு நாம் இருட்டிலே அலைவது போன்று செயல்படுவது என்பது நமக்கு இதை பற்றி ஒரு தெளிவான போதிய அறிவு இல்லாத காரணத்தால் தான். எனவே நாம் என் அருமையான சகோதரர்களை, குர்ஆனின் பால், சுன்னாவின் பால் நாம் நெருங்க வேண்டும். இதை விட்டு நாம் தூரமாகவும் என்று சொன்னால் நாம் வழிகேட்டின் பக்கம் தான் செல்ல வேண்டும் என்பதை அந்த இரண்டு மிக ஆணித்தரமாக கூறுகிறது. எனவே இந்த இஸ்லாத்தின் பெயரால் மௌட்டிகங்கள், மூட நம்பிக்கைகள் நுழைகின்றன என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் பொறுப்பல்ல, அதற்கு குர்ஆனும் ஹதீஸும் பொறுப்பல்ல, அதற்கு அறியாமை தான் காரணம். அதற்குரிய ஒரே காரணம் அறியாமை. நமது சமூகத்தை, இன்றைய சமூகத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். நமது இன்றைய சமூகத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மாதங்கள் என்று சொல்லப்படுகின்ற 12 மாதங்கள் இருக்கின்றன. இந்த 12 மாதங்களில் சில மாதங்களின் பெயர்களை மாத்திரம் சரியாக தெரிந்து வைத்திருப்பார்கள். ஏன் தெரியுமா? அதில் நிறைய மூட நம்பிக்கைகள், மௌட்டிகங்கள் அந்த மாதங்களில் இருக்கின்ற காரணத்தால் அந்த மாதங்களின் பெயர்கள் மாத்திரம் தெரியும். நறுமை சகோதரர்களே, இதுதான் நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது எப்படி சொல்கிறான்? இன் இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம கலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானங்கள் பூமி எப்பொழுது படைக்கப்பட்டதோ அந்த நாள் முதல், அந்த ஏட்டிலே அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் கணக்கு 12 ஆகும். இது அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியது. இனிமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே புகாரிலே ஹதீஸ் பதிவாகின்றது. இன்ன ஜமான கதிஸ்ததார், இந்த காலம் என்பது சுழன்று கொண்டிருக்கிறது. வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் ஒரு வருடத்துக்கு மாதங்கள் 12 என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இனிமையான சகோதரர்களே, முதலாவது ஒருவன் விளங்க வேண்டும், அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள் தான் இந்த காலம். 50 வருடங்கள், 60 வருடங்கள் அல்லது 70 வருடங்கள் நாம் வாழுகின்ற இந்த வாழ்நாள் காலம் என்பது ஒரு மிகப்பெரிய அருளாகும், நியமத்தாகும், ஒரு மிகப்பெரிய அருள். இந்த அருளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு குர்ஆனும் ஹதீஸும் வழிகாட்டுகிறது. நாளை மறுமையுடைய நாளில் அந்த ரப்புக்கு முன்னால் நாம் நிறுத்தப்படுகின்ற பொழுது அங்கு கேட்கப்படுகின்ற சில கேள்விகள் இருக்கின்றன, அவைகளுக்கு பதில் சொல்லாமல் பாதங்களை நகர்த்த முடியாது. அதில் ஒன்றுதான் வாழ்நாளை பற்றிய கேள்வி, அடுத்ததாக வாலிபத்தை பற்றிய கேள்வி. இவைகளுக்கு பதில் சொல்லாமல் பாதங்களை நகர்த்த முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். என் அருமையான சகோதரர்களே, நாம் முதலாவது விளங்க வேண்டும், நமக்கு அல்லாஹு தஆலா இந்த காலத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால் இது எதற்கு தந்திருக்கிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு அருள்கள் அலட்சியப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதிகமான மனிதர்களால், அதிகமான மக்களால் இரண்டு அருள்கள் அலட்சியப்படுத்தப்படுகின்றன, துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன. அதில் ஒன்று என்னது? அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். ஆரோக்கியம் கிடைத்திருக்கிறதா இல்லையா? இந்த ஆரோக்கியம் இது என்பது இது ஒரு மிகப்பெரிய அருள். இந்த ஆரோக்கியத்தினுடைய இதனுடைய உண்மையான நிலை எப்பொழுது நாம் விளங்குவோம் என்று சொன்ன, ஒரு நோய் வருகின்ற பொழுது, ஒரு நோயுடைய நேரத்தில் தான் இதனுடைய உண்மையான அந்த அருளை நாம் விளங்குகிறோம். என் அருமையான சகோதரர்களே, இந்த ஆரோக்கியமான நிலை என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய அருளாகும். அடுத்ததாக வல் ஃபரா, ஓய்வு நேரங்கள். ஓய்வு நேரங்களை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? ஓய்வு நேரங்கள் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய அருளாகும். இன்று நீங்கள் பார்த்தால் இந்த ஓய்வு நேரங்கள் என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் விஷயத்திலே, நன்மையான விஷயங்களில் கழிக்கப்படுவது ஒரு புறம் இருக்கட்டும், அதிகமான ஓய்வு நேரங்களை எடுத்து பார்த்தால் பாவமான காரியங்களில் தான் கழிகின்றன. பாவமான காரியங்களில் தான் அந்த நேரங்களை எல்லாம் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் சொல்கிறார்கள், டைம் பாஸ், டைம் பாஸுக்காக சினிமா பார்க்கிறோம், டைம் பாஸுக்காக சீரியல் பார்க்கிறோம், டைம் பாஸுக்காக தொலைக்காட்சிக்கு முன்னால் அமர்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இந்த பதிலை நாளை மறுமையுடைய நாளில் அந்த ரப்பின் முன்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் என்றால் செய்யலாம். நாளை மறுமையுடைய நாளில் அந்த ரப்புல் ஆலமீன் நம்மிடம் கேட்கப் போகிறான், உனது வாழ்நாளை எப்படி கழித்தாய்? வாழ்நாள் என்றால் ஒவ்வொரு நொடிக்கும் பதில் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நிமிடத்துக்கும் பதில் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் பதில் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளுக்கும் பதில் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு வாரத்துக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு மாதத்துக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கணக்கு கொடுத்தால்தான் அங்கு பாதங்களை நகர்த்தலாம். என் அருமை சகோதரர்களே, நமது ஓய்வு நேரங்கள் நன்மையான விஷயங்களில் கழிகின்றதோ இல்லையோ, குறைந்தது பாவத்தில் இருந்தாவது அதை காத்துக்கொள்ள வேண்டாமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வையும் மறுமையையும் யார் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும். ஏன் வாய் மூடி இருக்க சொன்னார்கள்? நல்லதை பேசுங்கள் அல்லது வாய் மூடி இருங்கள். ஏன் வாய் மூடி இருக்க வேண்டும்? பாவத்தை விட்டு அந்த நாவை காத்துக் கொள்வதற்காக, பாவமான விஷயங்களை பேசுவதை விட்டு அந்த நாவை காத்துக் கொள்வதற்காக. என் அருமையான சகோதரர்கள், இன்று பார்த்தால் நமது நாவில் இருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள் இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதா, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடியதா, இது நன்மையானதா தீமையானதா என்று எந்த சிந்தனையுமின்றி பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும், மனிதர்கள் பேசக்கூடிய அதிகமான வார்த்தைகளில் நன்மை இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் இப்படி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள்தான் இந்த காலம். இந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? இந்த சிந்தனை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு, இந்த மாதம் பீடை மாதம், இதிலே பீடை இருக்கிறது, இதை பற்றி அல்லாஹ் தனக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாழ்நாளை எப்படி செலவழிக்க வேண்டும் என்ற சிந்தனையே இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? காலத்தை திட்டக்கூடியவர்களை பார்க்கிறோம், காலத்தை பழிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம், காலத்தை ஏதோ ஒரு மோசமான ஒன்றாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதற்கு நேரடியாக ஹதீஸிலே தடை வருவதை பார்க்கிறோம். உங்களுக்கு பார்க்கலாம், இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், லா தஸுப்பு தஹர், காலத்தை திட்ட வேண்டாம், காலத்தை ஏசாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபைன் அல்லாஹ் ஹுவத் தஹர், நிச்சயமா அல்லாஹ் தான் காலமாக இருக்கிறான். அதை வழங்கியவன் யார்? அந்த நியமத்துக்கு சொந்தக்காரன் யார்? அதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யூலிஜு லைல ஃபி நஹார், பகலிலே இரவை புகுத்தக்கூடியவன் யார் என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? அவன் தானே புகுத்துகிறான். இரவிலே பகலை புகுத்தக்கூடியவன் யார்? இந்த காலத்தை சுழற்சியாக மாறி மாறி வரச்செய்யக்கூடியவன் யார்? அந்த அல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீன். அப்படி என்று சொன்னால் காலத்தை திட்டக்கூடிய ஒருவன் யாரை குறை கூறுகிறான்? அந்த அல்லாஹ்வை குறை கூறுகிறான். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பொருள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருளை குறை கூறுகிறோம் என்றால் யாரை குறை கூறுகிறோம்? அந்த பொருளை யார் உற்பத்தி செய்கின்றானோ அவனைத்தானே குறை கூறுகிறோம். காலம் குறை கூறப்படுகிறது என்றால், காலத்தை மக்கள் குறை கூறுகிறார்கள் என்று சொன்னால், இது பீடை என்றும் இது ஒரு முசீபத் என்றும் சொல்கிறார்கள் என்று சொன்னால், யாரை குறை கூற முயற்சி செய்கிறார்கள்? அந்த அல்லாஹுவை குறை கூற முயற்சி செய்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய பாவம்! இது சாதாரண ஒரு விஷயமா? நர்மை சகோதரர்களே, இவர்கள் இதை உணராமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சர்வசாதாரணமாக பார்க்கிறோம், சர்வசாதாரணமாக நாட்களை திட்டுவதை பழிப்பதை பார்க்கிறோம், மாதங்களை பழிப்பதை பார்க்கிறோம். இப்படி சாதாரணமாக இப்படி செய்யக்கூடிய இந்த விடயத்தை பொறுத்தவரையில் இது ஒரு பெரும் பாவமாகும். ஏன்? அல்லாஹு தஆலா மற்றொரு ஹதீஸிலே எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இது புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், قال الله عز وجل يؤذيني ابن ஆதம் يسب الدهر, காலத்தை மனிதன் திட்டுவதன் மூலமாக மனிதன் எனக்கு நோவினை செய்கிறான் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை கொஞ்சம் நன்றாக கவனிக்க வேண்டும் நீங்கள். அந்த ரப்புல் ஆலமீனை யாராலும் நோவினைப்படுத்த முடியாது. அவனுக்கு எந்த ஒரு நஷ்டத்தையோ எந்த பாதிப்பையும் அவனுக்கு ஏற்படுத்த யாராலும் முடியாது. ஏன்? அவன் அனியுல் அனில் ஆலமீன், ஆலமீன் அகிலங்கள் அகிலத்தார் அனைவரை விட்டு அவன் தேவையற்றவனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரை, முதல் ஜின்னிலிருந்து கடைசி ஜின்கள் வரை, இந்த உலகத்தில் அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாலும் அவனது அந்தஸ்தில் எதுவும் கூட போவதில்லை. இந்த அனைவரும் சேர்ந்து அவனுக்கு மாறு செய்தாலும் அவனது அந்தஸ்தில் எதுவும் குறைய போவதும் இல்லை. ஏன்? அவன் தேவையற்றவன். அப்படி இந்த ஹதீஸ் கொஞ்சம் கவனிங்க. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுவதாக, காலத்தை ஏசுவதன் மூலமாக மனிதன் என்னை நோவினை செய்கிறான் என்று சொன்னால், இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நன்றாக விளங்குங்கள், அல்லாஹ்வை நோவினைப்படுத்த முடியாது. இந்த மிகப்பெரிய ஒரு நேமத் அருளை ஒரு மனிதன் திட்டுவதன் மூலமாக இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை, ஒரு பாவத்துக்குரிய செயல் என்பதை தான் அல்லாஹ் இங்கே கூறுகிறான். அல்லாஹ் எதையுமே அப்படி சொல்லி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, வேறு வேறு பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா தன்னை நோவினைப்படுத்துவதாக கூறவில்லை. இங்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதவுடைய மகன் காலத்தை திட்டுவதன் மூலமாக என்னை நோவினைப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்றால், அல்லாஹ்வை நோவினைப்படுத்த முடியாது. ஆனால் இந்த காலத்தை திட்டுவது என்பது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் குறை காண்பது போன்றாகும். ஒரு கடுமையான எச்சரிக்கை இந்த ஹதீஸில் இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, வான தஹரு பியதி, காலம் என்பது எனது கையில் இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், காலம் என்பது என் கையில் இருக்கிறது. உகல்லிபுல் லைல வன்னஹார், நான் தான் விரும்பியவாறு அந்த இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி கூறக்கூடிய இந்த ஹதீஸை புகாரிலே பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்? நமது சமூகத்திலே நாம் வாழ்கின்றோம். பல மதங்கள் பல கொள்கைகளுடைய ஒரு சமூகத்தில் நாம் கலந்து வாழும் பொழுது அந்த கொள்கைகளுடைய சிந்தனை போக்களுடைய தாக்கம் நம்மை அறியாமலே நமக்குள் வந்து விடுகிறது. இதுதான் யதார்த்தம். நாம் ஒரு சமூகத்திலே கலந்து வாழ்கின்ற பொழுது அந்த சமூகம் பல கொள்கைகளை பல மதங்களை பல கோட்பாடுகளை உடைய சமூகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நம்மை அறியாமலேயே அவர்களது கொள்கைகளும் கலாச்சாரங்களும் நமக்குள் நுழைந்து விடுகின்றன. அதனுடைய ஒரு தாக்கம் தான் இதுவும். அவர்களிடம் தான் நாம் பார்க்கிறோம் காலங்களை திட்டுவதையும் மார்கழி மாதத்தை ஒரு பீடை மாதமாக கருதுவதையெல்லாம் நாம் அந்த சமூகத்திலே பார்க்கிறோம். இப்படியான கலாச்சாரங்கள், சிந்தனை போக்குகள் நமது சமூகத்தில் வந்து நுழைகிறது என்றால் இது குர்ஆன் ஹதீஸுடைய வழிகாட்டுதல் அல்ல, அந்த சமூகத்துடைய தாக்கம், அந்த சமூகத்தில் காணப்படுகின்ற தவறான நம்பிக்கைகளுடைய தாக்கம். இது இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை அல்ல. இஸ்லாமே, இஸ்லாம் என்பது அறிவுபூர்வமாக சிந்திக்க சொல்கின்ற மார்க்கம், அறிவுபூர்வமாக சிந்திக்குமாறு அழைப்பு விடுக்கின்ற மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அறியாமை கால அனைத்து பழக்க வழக்கங்களையும் தனது காலுக்கு கீழ் போட்டு மிதித்து விட்டார்கள். அப்படியான ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், காலத்தை சுழற்றுவது நான், இரவு பகலை மாறி மாறி வரச் செய்வது நான். இப்படி அந்த ரப்புல் ஆலமீன் செய்யும் பொழுது ஒருவன் ஒரு நாளிலோ அல்லது ஒரு மாதத்திலோ ஒரு வாரத்திலோ குறை காணுவான் என்றால், அது பீடை என்று சொல்வான் என்றால், அல்லாஹுடைய அந்த விஷயத்தில் அல்லாஹுடைய அதிகாரம், அல்லாஹுடைய அந்த அருள், அல்லாஹுடைய ஆற்றல் இதில் குறை காண நினைக்கிறான். எனவே இது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த அறியாமை கால பழக்க வழக்கங்களை அந்த சமூகத்திலிருந்து களையெடுத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஷவ்வால் மாதத்தை ஒரு பீடையான மாதமாக கருதி வந்தார்கள். இந்த ஹதீஸை நாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக பார்க்கிறோம். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஷவ்வால் மாதம் என்பது அறியாமை கால மக்கள் ஒரு பீடையான மாதமாக ஒரு மோசமான ஒரு மாதமாகத்தான் அவர்கள் கருதி வந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், என்னை அந்த தூதர் ஷவ்வால் மாதத்தில் தான் திருமணம் முடித்தார்கள், அந்த மாதத்தில் தான் என்னோட இல்லறத்திலே சேர்கிறார்கள், நான் நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய மனைவியாக நான் தான் இருக்கிறேன் என்று அவர்கள் ஏன் கூறுகிறார்கள், அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதற்கு கூறுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திலே காணப்பட்ட தவறான நம்பிக்கைகளை அகற்றுவதற்காக அவர்கள் செயல்படுத்தி காட்டுகிறார்கள், அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். இப்படி ஒரு பீடைக்குரிய மாதமோ, அல்லாஹ் ஏற்படுத்திய, அல்லாஹ் படைத்த மாதங்களில் அப்படி எந்த ஒரு மாதமும் இல்லை என்பதை அவர்கள் செயல்படுத்தி நடைமுறை ரீதியாக அந்த சமூகத்துக்கு உணர்த்துவதற்கு முயல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், லா சஃபர் என்று சொன்னார்கள். லா சஃபர் என்று சொன்னால், அந்த சஃபர் என்பது பீடைக்குரிய மாதம் அல்ல. அந்த சஃபரில் என்னென்ன மூட பழக்கங்கள் இருக்கிறதோ அப்படி எதுவுமே அந்த மாதத்தில் இல்லை. அது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு மாதம். இந்த சஃபர் என்ற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது சில அறிஞர்கள் கூறுகிறார்கள், என் அருமையான சகோதரர்களே, இந்த சஃபருடைய மாதத்திலே அறியாமை கால மக்கள் அடுத்த ஒரு தவறான ஒரு பழக்கம் இருந்தது என்னவென்று சொன்னால், அவர்கள் மாதங்களை மாற்றுவார்கள். அல்லாஹ் அதை குர்ஆனிலும் கூறும் பொழுது எப்படி சொல்கிறான் என்றால், இன்னமன் நசீவு ஜியாதத்துன் ஃபில் குஃபுர், மாதங்களை மாற்றுவது என்பது ஒரு குஃபுருக்குரிய செயல் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். மாதங்களை எப்படி மாற்றுவார்கள் தெரியுமா? உதாரணமாக முஹர்ரம் என்ற மாதம் இருந்தாலும் அதற்கு சஃபர் என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள், தங்களுடைய வசதிக்கு ஏற்ப அந்த மாதங்களை மாற்றுவார்கள். இப்படியான ஒரு பழக்கம் அந்த சமூகத்தில் இருந்தது, சஃபரை மாற்றக்கூடிய பழக்கம் எதுவும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகிறார் என்ற விளக்கத்தையும் கொடுக்கின்றார்கள். எனவே நமது சமூகத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், நமது சமூகத்துடைய நிலை என்ன? இந்த சஃபர் மாதத்தை ஒரு பீடை மாதமாக கருதுகிறார்கள், ஒரு பீடைக்குரிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, திருமண நிகழ்ச்சிகள் நடத்தப்படக்கூடாது, சந்தோஷமான நிகழ்வுகள் எதுவும் நடத்தப்படக்கூடாது. அப்படி நடந்தால் அது என்ன செய்யாது? அது பிரச்சனையை தான் ஏற்படுத்துமே தவிர அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது என்ற ஒரு தவறான ஒரு நம்பிக்கை, குர்ஆனும் ஹதீஸும் காட்டாத ஒரு நம்பிக்கை நமது சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள், இவர்கள் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக செயல்படுவார்களோ அவர்களும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். அது சிந்தனையாக இருந்தாலும், சிந்தனையாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், செயல்பாடுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அது ஏழைய கூட்டத்தாருக்கு ஒப்பாக ஒரு முஸ்லீம் செயல்பட ஆரம்பிப்பான் என்றால், ஏழைய நம்பிக்கைகளுக்கு ஒப்பாக செயல்பட ஆரம்பிப்பான் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அவனும் அந்த கூட்டத்தை சார்ந்தவன் என்று கூறுகிறார்கள். எனவே நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணுமே. இஸ்லாம் இப்படியான ஒன்றை, ஒரு நம்பிக்கையை போதிக்கவில்லை. இஸ்லாம் நமக்கு சொல்வது எல்லாம் என்ன?
நமக்கு
குரான் கூறக்கூடிய விஷயம் என்ன? நபியே நீங்கள் கூறுங்கள், அந்த ரப்புல் ஆலமீன் எதை எழுதிவிட்டானோ, எதை விதித்து விட்டானோ, அதை தவிர வேறு எதுவும் நம்மை வந்து அடையாது. நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வையுங்கள், அவனிடம் உங்கள் காரியங்கள் அனைத்தையும் ஒப்படையுங்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த குரானுடைய வசனத்தை சிந்தித்து பாருங்கள். நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 அம்சங்களில் இறுதியான நம்பிக்கை என்ன? கதிர், நன்மை தீமைகள் அனைத்தும் அந்த ரப்பின் அல்லாஹ்வின் ஏற்பாட்டின்படி தான் நடக்கின்ற நம்பிக்கை. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இந்த நம்பிக்கை ஒருவனுக்கு இல்லை என்றால் அவன் உகது மலையளவு நன்மைகள் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் எந்த பயனும் இல்லை அவனுக்கு. இந்த நம்பிக்கை ஆணித்தரமாக நமது உள்ளங்களில் பதிய வேண்டிய நம்பிக்கையாகும். எது? நன்மைகள் தீமைகள் அனைத்தும் அந்த அல்லாஹ்வின் ஏற்பாடின்படி தான் நடக்கின்றன. அருமை சகோதரர்களே, பலர் ஆட்டம் காணுவதை பார்க்கிறோம். எந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா, சாதாரண நேரங்கள் அல்ல. அவர்களுக்கு ஒரு துன்பம், ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்கள் தடுமாறுவதை பார்க்கிறோம். அவர்களது ஈமான் தடுமாறுவதையும் தள்ளாடுவதையும் பார்க்கிறோம். ஏன்? இந்த நம்பிக்கையில உறுதி இல்லாத காரணத்தால். அருமை சகோதரர்களே, இந்த சஃபர் பீடை என்பதாக இருந்தாலும், வேறு வேறு மாதங்கள் நாட்கள் பீடையாக என்பதாக இருந்தாலும், இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் எதோடு மோதுகிறது தெரியுமா? கதிரோடு மோதுகிறது. எதோடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நன்மை தீமைகள் அனைத்தும் அந்த ரப்புடைய ஏற்பாட்டின்படி தான் நடக்கின்றன என்ற நம்பிக்கையோடு தான் இவைகள் மோதுகின்றன. இதோடு மோதவிட முடியுமா? இது ஆணித்தரமான நம்பிக்கை அல்லவா? இந்த நம்பிக்கை உறுதியாக நமது உள்ளங்களில் வேரூன்ற வேண்டுமா இல்லையா? என் அருமை சகோதரர்களே, முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா பலவீனமான மூமினை விட பலமிக்க மூமினை அல்லாஹ் விரும்புகிறான். பலவீனமான மூமினை விட பலமிக்க உறுதியான மூமினை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த இருவரிடம் நன்மை இருக்கிறது. பலவீனமான மூமினாக இருந்தாலும் அவரிடமும் நன்மை இருக்கிறது, பலமிக்க மூமினிடம் நன்மை இருக்கிறது. அல்லாஹ் விரும்புவது யாரை? பலமிக்க உறுதியான மூமினை தான் அல்லாஹ் விரும்புகிறான். இங்கே சொல்லப்படுகின்ற உறுதி என்ன? அந்த ஹதீஸை தொடர்ந்து படித்து பார்த்தால் நமக்கு தெரிகிறது என்ன? நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் நிராசை அடைந்து விடக் கூடாது. நீங்கள் எப்படி நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும்? ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்துவிட்டால், லவ் அன்னி ஃபால்து கதா வ கதா, இப்படி செய்த காரணத்தால் தான் இப்படி நடந்தது, இப்படி செய்யாவிட்டால் இப்படி நடந்திருக்காது என்று நீங்கள் கூறாதீர்கள். அது சைத்தானுக்கு வாயிலை திறந்து கொடுக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு உண்மையான பலமிக்க உறுதிமிக்க மூமின் கூறுவதெல்லாம் கதல்லாஹு மா ஷா ஃபால், அல்லாஹ்வுடைய நாட்டம், அவன் நாடியபடி செய்தார். சஃபர் மாதத்தில் செஞ்சதால் தானே இப்படி வந்துச்சு என்று சொல்ல முடியுமா? சஃபர் மாதத்தில் திருமணத்தை நடத்தினதால் தானே இப்படி வந்துச்சு என்று சொல்ல முடியுமா? நேர்மையான சகோதரர்களே, நாம் ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். என்ன? ஒரு சஃபர் மாதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த சஃபர் மாதத்தில் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தீமை தானே நடக்குது, நன்மையை நடப்பதில்லையா? ஒரு ஊர்ல பாக்குறோம், எத்தனை நன்மையான நிகழ்வுகள், எத்தனை தீமையான நிகழ்வுகள் மாறி மாறி வருவதைத்தான் பார்க்கிறோம். இவர்கள் ஒரு மாதத்தை நல்ல மாதம் என்றே முடிவு செய்யட்டுமே. என் அருமையான சகோதரர்களே, அந்த மாதத்தில் அனைவருக்கும் நல்லதான் நடக்கும். ஒரு நாளை எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு மணி நேரத்தை முடிவு செய்யுங்களே, நல்ல மணி நேரம் என்று, அது உலகத்தில் அனைவருக்கும் நல்லதான் நடக்கும். அவரவருடைய செயல்பாட்டை பொறுத்து அது வேறுபடுவதை பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இதை கூட சிந்திக்க முடியாதவர்களாக ஒரு மூமின் இருக்க முடியுமா? ஒரு அறிவுபூர்வமான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூமின், சிந்திக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூமின் இப்படி இவைகளை சிந்திக்காமல் செயல்பட முடியுமா? இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? சிலர்கள், சில பேரதாங்கிகள், மார்க்கத்தின் பெயரால் தங்களை மௌலவிகள் என்று அடையாளப்படுத்துகின்ற சிலர்கள் இந்த அற்ப உலக லாபங்களுக்காக, அற்ப பொருளாதாரத்துக்காக மக்களை ஏமாற்றுவதை பார்க்கிறோம். மக்கள் ஏமாற்றப்படுவதை பார்க்கிறோம். அவர்களால் அவர்கள் தங்களுடைய லாபத்துக்காக மார்க்கத்தை விலை வீசுவதை பார்க்கிறோம். இதற்கு அறியாமையின் காரணத்தால் மக்களும் அவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற மார்க்கத்தில் இப்படி இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்திலே விட்டு சென்றார்கள். அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கின்றன. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுவதற்கு நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். என்ன துஆ அது? அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத வலா முஅத்திய லிமா மனஅத வலா யன்ஃபஉல் ஜத் மின்கல் ஜத். ஒரு நாளைக்கு 5 தடவை இந்த துவா சொல்லப்பட வேண்டும். துவா சொல்லப்படுதா? இதனுடைய பொருள் உணரப்பட வேண்டும். யாவா, நீ எதை தடுத்து விட்டாயோ அதை யாராலும் கொடுக்க முடியாது. நீ ஒன்றை கொடுக்க நாடிவிட்டால் அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. இதுதான் நமது கொள்கை, இதுதான் நமது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை ஆட்டக்காரன் செய்கின்ற இந்த நம்பிக்கையை தவிடுபடியாக்கக்கூடியவைகள் தான் இந்த மாதங்களை பீட என்பதும் காலங்களை திட்டுவதும். இந்த அனைத்தும் எதோடு மோதுகிறது? அடிப்படை நம்பிக்கையோடு மோதுகிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது சாதாரணமான விஷயம் அல்ல. என் அருமையான சகோதரர்களை, சபர் மாதத்தை எடுத்து பாருங்கள், எத்தனை குழந்தைகள் பிறக்கின்றன. குழந்தை பிறப்பது என்பது ஒரு நல்ல செய்தியா தீய செய்தியா? அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான்? நாம் நன்மாராயம் கூறினோம். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? நாம் அவருக்கு நன்மாராயம் கூறினோம். ஒரு குழந்தையை கொண்டு, ஏன் அது நன்மாராயம், ஒரு நற்செய்தி. அது சபர் மாதத்தில் குழந்தையை பிறப்பது இல்லையா? எத்தனை பேருக்கு குழந்தை பிறக்கின்றன? அப்ப இந்த மாதத்தை எப்படி ஒரு பீடியான மாதமாக சொல்ல முடியும்? ஒருவருக்கு விசா சென்று விட்டது நாட்டுக்கு, இந்த மாதத்துல வராடி அங்க விஷயம் நடக்காதுண்டா? சபர் மாதத்தை போகும் வரை பொறுமையாக இருப்பாரா? நடைமுறை வாழ்க்கை செயல்படுத்துவோமா? இல்லை. எனவே நறுமை சகோதரர்களே, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்லாம் என்ற மார்க்கம் இப்படி பிரிக்கவில்லை. மாதங்களையோ நாட்களையோ அனைத்தும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகள். அவன் தான் காலத்தை சுழற்றி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படிதான் நன்மை தீமை என்பது அனைவருக்கும் நடக்கும். எனவே நன்மையாக இருந்தால் அல்லாஹ்வை புகழுவோம், தீமையாக இருந்தால், ஒரு சோதனையாக இருந்தால் பொறுமை காப்போம். ரெண்டுக்கும் ஒரு மூமினுக்கு நன்மை இருக்கிறது. மூமினுக்கு இரண்டுக்கும் நன்மை இருக்கிறது. அஜபல் யாம்ரில் மூமின், மூமினுடைய விஷயம் ஆச்சரியமானது, வியக்கத்தக்கது. மூமினுக்கு மாத்திரம் தான் இந்த பாக்கியம். எது? வஃபி குல்லின் ஹைர், அவனுக்கு அனைத்தும் நன்மைதான். ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, அல்லாஹ்வை புகழ்கிறான், நன்றி செலுத்துகிறான், அதற்கும் நன்மை எழுதப்படும். ஒரு சோதனை வருகிறது, அல்லாஹ்வுக்காக பொறுமை காட்டுறான், அதற்கும் நன்மை எழுதப்படும். இது மூமினுக்கு மாத்திரம் தான். எனவே நறுமையான சகோதரர்களே, இஸ்லாம் அனைத்து மூட நம்பிக்கைகளையும் ஒழித்த மார்க்கம் இஸ்லாம். அனைத்துக்கும் சாவுமணி அளித்த மார்க்கம் இஸ்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்திலே நம்மை விட்டு சென்றார்கள். உங்களுக்கு நான் ஒரு ஹதீஸை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இதுவும் முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். உரிதத் அலையில் உமம், பல சமுதாயங்கள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டன. பல சமுதாயங்கள், இதற்கு முன்னர் சென்ற பல சமுதாயங்கள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. அதிலே நான் ஒரு நபியை பார்க்கிறேன், அந்த நபியோடு சில மக்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஒரு நபியு, இன்னொரு நபியை பார்க்கிறேன், அவரோடு ஒருவர் இருவர் தான் அந்த நபியோடு இருக்கிறார். ஒரு நபியு இன்னும் சில நபிமார்கள், அந்த நபியோடு யாருமே அவருக்கு பின்னால் இல்லை. இப்படி பல சமூகங்கள் அந்த நபியை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய அளவெல்லாம் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டன. அதற்கு பிறகு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை எடுத்து காண்பிக்கப்படுகிறது, மிகப்பெரிய ஒரு கூட்டம். அப்பொழுது நான் நினைக்கிறேன், இதுதான் எனது உம்மத்தாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது எனக்கு சொல்லப்பட்டது, இல்லை, இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத், சமுதாயம் என்று எனக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு நான் பார்க்கிறேன், அதைவிட ஒரு மிகப்பெரிய கூட்டம், இவர்கள் தான் உமது சமுதாயத்துக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்லப்பட்டது, இந்த உம்மத்திலிருந்து, உமது உம்மத்திலிருந்து யதுகுலூனல் ஜன்னத பிகைரி ஹிஸாபின் வலா அதாப், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல், எந்த ஒரு சோதனையோ, எந்த ஒரு தண்டனையோ எதுவும் இல்லாமல் உம்மத்திலே 70,000 பேர்கள் சுவர்க்கத்தில் நுழைவார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. இதை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு எத்தி வைத்து விட்டு அவர்கள் தங்கள் வீட்டுக்குள் நுழைகிறார்கள். சஹாபாக்கள் ஆர்வமானவர்கள், சுவர்க்கத்துக்காக விரைந்து போட்டி போட்டு செல்லக்கூடியவர்கள், சுவர்க்கத்தை நோக்கி விரையக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் உடனடியாக தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், அவர்கள் யாராக இருக்கும்? அந்த 70,000 பேர், அந்த மிகப்பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரர்கள் யாராக இருக்கலாம் என்று சஹாபாக்கள் தங்களுக்குள் உடனடியாக கருத்தை பரிமாறுகிறார்கள். அதிலே சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எப்படி என்று சொன்னால், உலிதுபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே பிறந்து வலம் இஸ்ரீக்கு பில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதவர்களாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள், நபியோடு யாரெல்லாம் நபி தோழர்களாக இருக்கிறார்களோ அவர்களாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வீட்டிலிருந்து வெளியே வந்து அந்த சஹா நபித்தோர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள்? அவர்கள் விடயத்தை எத்தி வைத்த பொழுது சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அந்த சிறப்புக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று சொன்னார்கள்? யார்? அவர்கள் மந்திரித்து பார்க்க மாட்டார்கள், மந்திரித்து பார்க்குமாறு பிறரிடம் வேண்ட மாட்டார்கள், அவர்கள் பறவை சாஸ்திரம் இவ்வாறான சாஸ்திரங்கள் எதையும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் ஒப்படைப்பார்கள். அனைத்து காரியங்களையும் யாரிடம் ஒப்படைப்பது? அல்லாஹ்விடமே உறுதியான நம்பிக்கை. சவ்வாராக இருக்கலாம், சவ்வாலாக இருக்கலாம், முஹர்ரமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் அவருக்கு இருக்காது. ஏன்? அவர் அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறார். அந்த அந்த ரப்பின் மீது முழுமையான தவக்குள் வைத்திருக்கிறார். என் அருமை சகோதரர்களே, இந்த பண்புகளுக்கு யார் சொந்தக்காரர்களோ அவர்கள்தான் அந்த 20,000 பேர் நேரடியாக சுவர்க்கத்துக்கு கேள்வி கணக்கின்றி செல்லக்கூடியவர்கள். இந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் எழும்புகிறார். ஒரு நபித்தோழர் எழுந்து சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ், உதுல்லாஹ் அலைஹி அல்லி மின்ஹும், நானும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதற்கு எனக்கு பிரார்த்தியுங்கள். பாருங்கள் சஹாபாக்களுடைய ஆர்வத்தை. இப்படி உடனே எழும்புகிறார், எழுந்து சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கும் அதிலே ஒருவராக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு துவா செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, அந்த மின்ஹும், நீர் அவர்கள் ஒருவராக இருப்பீர் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு இன்னொரு மனிதர் எழுப்புகிறார், சுமகாம ரஜுல் நாகர், ஒரு வேறொரு மனிதர் எழுப்புகிறார். அப்பொழுது அவரும் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், நானும் அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், சபக ரபிஹா உக்காஷா, அதற்கு முந்தி எழும்பிய தோழர் உக்காஷா, அவர்கள் உண்மை முந்தி விட்டார்கள் என்று சொன்னார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், சஹாபாக்களுடைய ஆர்வம் எப்படி இருந்தது. சஹாபாக்களுடைய ஆர்வம் உடனடியாக அந்த சுவர்க்கத்துக்குரியவர்களாக, அந்த நட்பாக்கியத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று உடனே அவர்கள் கேட்க. இன்று நாங்க எத்தனையோ பயான்கள், எத்தனையோ உரைகள் பேசப்படுகிறது, அதில் எத்தனை நன்மையான விஷயங்கள், சுவர்க்கத்துக்குரிய விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. நாம் எந்த ஆர்வத்தோடு அதை கேட்கிறோம், எந்த அதை நினைவில் வைத்து செயல்படுத்துகிறோம்? சாதாரணமாக ஒரு உலக விஷயத்தை பற்றி சொன்னா, இங்க ஒரு ஆஃபர் போடப்பட்டிருக்கிறது என்றால் அது எங்க, எந்த இடத்துல, எப்படி போறது, எந்த வழி, அனைத்தையும் கேட்பார்கள். ஏன்? அங்கு ஒரு ஆஃபர் போடப்பட்டிருக்கிறது, அதை அடைந்து கொள்வதற்காக. சுவர்க்கத்துடைய வழி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, எப்படி இருக்கிறோம், நிலை என்ன, அந்த ரப்புடைய அந்த மிகப்பெரிய வெகுமதி. போட்டி போடக்கூடியவர்கள் சுவர்க்கத்துக்காக போட்டி போடட்டும், இந்த அருளுக்காக போட்டி போடும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். எனவே நறுமை சகோதரர்களே, நமது சுவர்க்கத்தினுடைய அந்த பாதையை, நாம் சுவர்க்கத்தை இலக்காக கொண்டு நாம் செல்கின்ற இந்த பயணத்துக்கு தடையாக இருக்கக்கூடியவைகள் தான் மூட நம்பிக்கைகள், அறியாமை, பழக்க வழக்கங்கள். இது சாதாரணமானது அல்ல, இது நமது கொள்கையோடு மோதுகிறது. கொள்கையோடு மோதும் என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். இபாதத் அல்ல, கொள்கையோடு மோதுகிறது. கொள்கையோடு மோதும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய எச்சரிக்கைக்குரிய விஷயம், சாதாரணமான ஒன்று அல்ல. எனவே இப்படியான மூட பழக்க வழக்கங்கள், அறியாமை பழக்க வழக்கங்கள், இன்னும் சொல்வார்கள் சஃபர் மாதம், ஏன் இந்த பீடை மாதம் தெரியுமா இந்த சஃபர், இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டார்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இந்த மாதத்தினுடைய இறுதி புதன்கிழமை, அதைத்தான் அவர்கள் குணமடைந்தார்கள். அதனால் இதை பீடு என்கிறோம். பொய்யான செய்தி, எந்த ஒரு ஆதாரம் இதுக்கு இல்லை. ரபியுல் அவல் எடுத்து பாருங்க, ரபியுல் அவல் மாதத்தில் நபி அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். பார்க்கணுமா இல்லையா, நபி அவங்க எந்த மாதத்தை மரணித்தார்கள், ரபியுல் அவல் மரணிக்கிறார்கள். அந்த மாதத்தில் அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். ஆனா அதுல பாத்தீங்கன்னா கொண்டாடுகிறார்கள். அவன் உண்மைக்கு நோய்வாய்ப்பட்ட மாதம் எது, ரபியுல் அவல். அதுல பாத்தீங்கன்னா விழா கொண்டாடுகிறார்கள். சஃபர்ல வந்து ஒரு பொய்யான செய்தியை வைத்துக் கொண்டு அதை பீடு என்று கூறுகிறார்கள். அவர்கள் அவர்களுக்கு முரண்படுவதை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அந்த இறுதி புதன்கிழமை, அந்த ஒடுக்கத்து புதன் என்று அதற்கு பெயர் வைத்திருப்பார்கள். அதில் என்ன செய்கிறார்கள், பல மூட பழக்க வழக்கங்கள், வீடுகளை சுத்தப்படுத்துவது, கழுவுவது. இது இஸ்லாம் எல்லா நேரங்களிலும் சொல்லக்கூடியது. சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்று இஸ்லாம் கூறுகிறது. அனைத்து நேரங்களிலும் சுத்தமாக இருக்க வேண்டும், தனது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது சஃபர் மாதத்துடைய இறுதி புதன்கிழமையில் மாத்திரமல்ல, அதுபோன்ற விசேஷமான உணவு வகைகள் எல்லாம் செய்து கொண்டு என்ன செய்கிறார்கள், கடற்கரைகளுக்கோ அல்லது குட்டை குளங்களுக்கோ சென்று அங்கு அந்த உணவுகளை உட்கொள்வது, அங்கு நீரிலே குளித்து விட்டு அனைத்து முசீபத்துகளும் சென்று விட்டது என்று நினைப்பது. இப்படியான நம்பிக்கைகள், இந்த எதுவுமே இஸ்லாத்துக்கு தொடர்பு கிடையாது. இந்த எதுவுமே, இது அனைத்தும் ஜாகிலியத், அறியாமை, மௌட்டிகம், மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள். எனவே இப்படியானவைகளை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பதற்கு முன் வர வேண்டும். ஏன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்தார்கள், அவர்கள் எப்படி கேள்விகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதரிடம் தொடுக்கின்றார்கள், எப்படியான கேள்விகள், அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வாரிசாக இருக்கக்கூடிய நாம், அப்படிப்பட்ட பெண்மணிகளுக்கு வாரிசாக இருக்கக்கூடிய பெண்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பதற்கு முன்வர வேண்டும். எனவே நாம் ஜாகிலியத்தையும் அறியாமையும் மூட பழக்கங்களை விட்டு நாம் விலகி குர்ஆனின் பக்கம், சுன்னாவின் பக்கம் வருவோம். குர்ஆனை படிப்போம், சுன்னாவை படிப்போம், அறிவுபூர்வமாக சிந்திப்போம். மூட நம்பிக்கைகள் அனைத்தை விட்டும் நாம் நமது வாழ்க்கையை தூரப்படுத்திக் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வ ஆகிரு தஅவானல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.